பவுல் ஒரு காரியத்தை வேதத்தில் முக்கியப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா நிருபங்களிலும் அவர் ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமுமாக சொல்லுகிறார். அது என்ன? கிறிஸ்துவின் சிலுவை. கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லப்படும் பொழுது கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்த அவரை காட்டுகிற அடையாளமாக சிலுவை என்று அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 18:18 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அமையாலே ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் சிலுவையை பற்றிய உபதேசம் என்று பவுல் ஏன் சொல்ல வேண்டும்? கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா, அல்லது கிறிஸ்துவை சார்ந்த சத்தியம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா. ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் என்று பவுல் ஏன் சொல்ல வேண்டும்? அமையர்லே இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வண்ணமாக சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது ஏறக்குறைய பார்ப்பதற்கு அரிதான போதனைகள் மலிந்து கிடக்கிற காலங்களாக இருக்கிறது. சபைகள் இன்றைக்கு சிலுவை இல்லாத கிறிஸ்துவத்தை பிரசங்கிக்கிறார்கள். சிலுவை இல்லாத கிறிஸ்துவம் என்றால் என்ன? இஸ் அ சோஷியல் காஸ்பல். இன்றைக்கு பல மதங்கள் இருக்கிற வண்ணமாக கிறிஸ்தவம் ஒரு மதமாக காட்டப்படுகிற விதத்தில் இன்றைக்கு போதனைகள் மலிந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய அநேக சபைகள் ஒரு சோசியல் கிளப்பாக மாறிவிட்டது. பாடல்களை பாடுவதும் மற்ற அநேகரை அதிலே பங்கு பெற செய்வதும் பல விதங்களில் கிறிஸ்துவின் பெயரால் செய்யப்படுகிற காரியமே ஒழிய அது கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய மையமான போதனையாக இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்தபொழுது அவரை அநேக மக்கள் பின்பற்றி சென்றார்கள். அநேக மக்கள், திரளான கூட்டமானது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேகரை சுகப்படுத்தினார். நாம் ஏற்கனவே கடந்த நாட்களில் பொதுவான கிருபை என்று சொல்லுகிற அந்த அம்சத்தை பார்க்கிறோம். லூக்கா 7:21 நாம் பார்க்கிறோம். லூக்கா 7:21 அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். அண்ட் இன் தட் சேம் அவர் ஹி க்யூர்ட் மெனி ஆஃப் தர் இன்ஃபார்மிட்டிஸ் அண்ட் பிளேக்ஸ் அண்ட் ஈவில் ஸ்பிரிட்ஸ் அண்ட் மெனி தட் வர் பிளைண்ட் he gave sight. அநேக மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். லூக்கா 4:20 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகினார் என்று பார்க்கிறோம். அவர் யாரையுமே நான் சுகப்படுத்த மாட்டேன் என்று சொல்லவில்லை, மனது உருகினார், சுகப்படுத்தினார். அவர்கள் திரளாய்க்கூடி அவருடைய சத்தியத்தை கேட்ட பொழுது அவர்கள் பசியாயிருக்க அவர்களை போதித்ததை போஷித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்ன? What was the purpose for which Jesus came into the world? அதை பொதுவாக இன்றைக்கு அநேக மக்கள் மையமாய் கொண்டு போதிப்பதுமில்லை, அதை மையமாக கொண்டு அவர்கள் சத்தியத்தை விளங்க பண்ணுவதுமில்லை. நாளுக்கு நாள் வேத சத்தியத்தை விட்டு விலகி போன மக்களையே நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியத்தை போதித்த பொழுது மெய்யான கிறிஸ்தவம் என்பதை குறித்து போதித்த பொழுது அநேக மக்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். Many didn't follow Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 60வது வசனத்தில் அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். Many therefore of his disciples when they had heard this said this is an odd saying, who can hear it? அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். When God was healing them, ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தின பொழுது, ஆண்டவர் அவர்களை ஆகாரத்தினால போஷித்த பொழுது, அநேகர் அவ்விதமாக அவரை பின்பற்றினார்கள். ஆனால் சத்தியத்தை சொன்ன பொழுது அவர்கள் விலகி போனார்கள். அவை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சபைகளில் என்ன செய்யப்படுகிறது? சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் போதிக்கப்படுகிறது. அநேக சபைகள் அம்யான்லே ஏறக்குறைய 0.01 சபைகளில் மாத்திரம்தான் இன்னைக்கு மெய்யான சிலுவையின் உபதேசம் போதிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த சத்தியம் மக்களுக்கு ஏற்புடையதாக அல்ல. திரள் கூட்டமான மக்கள் வர வேண்டுமானால் அவளுக்கு நாம் சிலுவையை பற்றி போதிக்கும் பொழுது அது இடரலாய் காணப்படும். சிலுவை உன்னுடைய வாழ்க்கையில் இடரலாய் காணப்படுகிறதா? சிலுவை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் தேவ பலனாக இருக்கிறதா அல்லது இடரலாய் காணப்படுகிறதா? போதகர்கள் அநேகர் அது இடரலாக இருக்கும் என்று எண்ணி சிலுவையை அவர்கள் போதிப்பதில்லை, சிலுவையின் உபதேசங்களை அவர்கள் விலக்கி விடுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Jesus came into the world to save sinners. மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? The problem of the heart. மனிதனுடைய பிரச்சனையே இருதயம் தாங்க பிரச்சனை. It is not the problem of money. பணத்தின் பிரச்சனை அல்ல. It is not the problem of material things. பொருள்களின் பிரச்சனை அல்ல. சொல்லப்போன இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு போதுமான நிலையில் வாழக்கூடிய காலமாக இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஏன் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை? ஏன் அநேக குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் தேவனுடைய உண்மையான சமாதானம் இல்லை? ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆலயத்தில் பங்கு பெறுகிறார்கள், ஆலயத்தில் அநேக காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் குடும்பத்திலோ சமாதானம் இல்லை. நோ பீஸ் இன் த ஃபேமிலியில. ஒருவேளை இந்த காலையில் உன்னுடைய குடும்பம் பற்றி எனக்கு தெரியல. ஐ டோன் நோ ஹவ் அபவுட் யுவர் ஃபேமிலி. அம்மையாலே கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய வல்லமையின் மகத்துவமான காரியத்தை விளங்க செய்வதற்காக அவர் செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? தி ஆபரேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் தி ஹார்ட். இருதயத்தில் தேவன் ஏற்படுத்துகிற மாற்றமே சிலுவையின் உபதேசத்தின் மையமாக இருக்கிறது. சிலுவை என்பது ஒரு மனித வாழ்க்கையில வெறும் அலங்காரமான தோற்றம் அல்ல, உன்னுடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நான் சிலுவை பற்றி சொல்லும்படியாக சில காரியங்களை பின்னால கொண்டு வருகிறேன். அம்மையாலே உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் உண்மையான சமாதானம் இருக்கா? இஸ் தேர் ஹார்மனி இன் யுவர் ஃபேமிலி? இஸ் தேர் பீஸ் இன் யுவர் ஃபேமிலி? உடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? கடந்த நாட்களில் பார்த்தோம், உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கிறிஸ்து ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கும் பொழுது போதும் என்ற மனதை தேவன் கொடுக்கிறார். God gives heart of contentment. தன்னை வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற நிலையில் வாழ அவன் கிறிஸ்துவின் மூலமாக அவன் அறிந்திருக்கிறான். He knows how to live a life of contentment in his life. பொதுவா எவ்வளவுதான் இருந்தாலும் மனுஷனுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு பத்தல, எனக்கு போதாது. அஞ்ஞானிலே கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருதயத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார், இருதயத்தை சந்திக்கிறவராக இருக்கிறார். He brings a great revolution in the heart of people. அதுதான் இயேசு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். உன் இருதயத்தை மாற்றுகிறார். உன்னுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுகிறேன்னு சொல்லலை, உனக்கு திரளான பணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லலை, ஆனா ஒன்று செய்கிறார், இருதயத்தை மாற்றுகிறார். சிலுவை இருதயத்தை மாற்றுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மனிதனுடைய இருதயத்தை குறித்து பேசுகிற காரியத்தை இங்கு நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். இது கிறிஸ்துவானவரே சொன்ன ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருதயத்தினுடைய சீர்கேட்டை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இருதயம் மாற்றப்படாத காரியம்தாங்க. இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்ன வேளையில் இருதயத்தில் அவ்விதமாக காணப்படுகிற காரியத்தை குறித்து பேசும் பொழுது மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இட் கம்ஸ் ஃப்ரம் யூ. உன்னை பாதிப்பது, இட் இஸ் நாட் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இன்மையை காணப்படும்படியாக செய்வது வெளியிலிருந்து நீ தாக்கப்படுகிற காரியம் அல்ல, உனக்குள் இருந்து வருகிற காரியம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை உணரும் பொழுது மாத்திரம்தான் உடைய வாழ்க்கையில அந்த உண்மையான மனமாற்றம் என்பது ஏற்படுகிறது. இட்ஸ் எ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனமாற்றம். ரட்சிப்பு என்பது மனமாற்றத்துக்குள்ளாக வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை சந்திக்க திராணியுள்ள மறு மனிதனாய் மாற்றப்படுகிறாய். எந்த சூழ்நிலையில் வெற்றி சிறக்கக்கூடியவனாக மாற்றப்படுகிறாய்? 21வது வசனத்தில், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவையாக இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை அழித்துக் கொண்டிருக்கிறது, தீட்டுப்படுத்துது. இட் டெஸ்ட்ராய்ஸ் யூ, இட் டெஸ்ட்ராய்ஸ் யுவர் ஃபேமிலி. உன்னை அழிக்கிறது, உன்னுடைய குடும்பத்தை அழிக்கிறது, உன்னுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை அழிக்கிறது. இன்றைக்கு அநேக சபைகளில் போய் பார்க்கும் பொழுது பாடல்கள் உண்டு, பலவிதமான பங்கு பெறும்படியான பல காரியங்கள். முக்கியமாக இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகள் பார்க்கும் பொழுது சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் போதிக்கப்படுகிற போதனையானது மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அநேக மக்கள் திரள் கூட்டமாய் அங்கு போகிறவர்கள் உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. நோ டெலிவரன்ஸ். அம்மையாலே கிறிஸ்து ஒரு மனித வாழ்க்கையில செய்கிற மகத்துவமான காரியம் இருதயத்துக்குள்ளான விடுதலையாக இருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இன்னுமாக ரட்சிப்பை குறித்து சபைகளில் தெளிவாய் போதிக்கப்படுவதில்லை. ரட்சிப்பு என்பது என்ன? வாட் இஸ் சால்வேஷன்? எனக்கு நீங்க ஒருத்தர போய் கேட்கறீங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் ஏன் நான் மறுபடியும் அநேக பிரசங்களை ரட்சிப்பை குறித்து பேசுகிறேன்? ஏதான் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. எதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கேட்ட அவங்க தெளிவான விதத்தில் பதில் அளிக்க முடிவதில்லை. ஏன்? ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, நான் மற்றவர்களைப் போல் அவ்வளவு மோசமான கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல. ஐ எம் நாட் டூ பேட் லைக் அதர் பீப்புள். ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், பல வருடங்களாக ஆலயத்தில் நானுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறேன். அம்மையாலே வேதம் போதிக்கிற ஒரு சத்தியம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஜீசஸ் கேம் இன்டு தி வேர்ல்ட் டு சேவ் சின்னர்ஸ். பாவிகளை தான் ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார், நீதிமான்களை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது முதலாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஏற்படுத்துகிற உணர்வு என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக, அவருடைய அளவுகளுக்கு முன்பாக, அவருடைய மேன்மைக்கு முன்பாக தான் எவ்வளவு குறைவுள்ளவன் என்பதை குறித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்வார் என்பதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் இவ்விதமாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அநேக சத்தியங்கள், உபதேசங்கள் இந்த காலங்களில் நான் மறுபடியும் போதிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இது ஒரு முறை கேட்பதனால் நீ விளங்கிக் கொள்வாய் என்பதாக நான் எண்ண முடியாது. ஆகவே இந்த சத்தியத்தை நீ தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான அந்த பாரத்தோடும், உண்மையான விடுதலையின் வழியை நீனுடைய வாழ்க்கையில் அறிந்து வாழ்கிற வாழ்க்கை தேவை என்ற ஒரு எண்ணத்தோடும் தான் இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியமாக அவர் தான் போவதற்கு முன்பாக போதித்த பல காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொன்னார், நான் போவேனானால் தேற்றரவாளன் அனுப்பப்படுவார். அவருடைய பணி என்ன? யோவான் 16 யோவான் 16 8 வசனம், யோவான் 16:8, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து பேசுகிறார். வாட் இஸ் சின்? பாவம் என்று என்றால் என்ன? பல விளக்கங்களை சமீபத்தில் நாம் பேசின பொழுது பிரசங்கத்தில் சொன்னேன். ஆனால் நமக்கு நேரம் குறுகியாக இருக்கிறதுனால ஒரு காரியத்தை, விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம்தாங்க. எனிதிங் விச் டஸ் நாட் கம் அவுட் ஆஃப் ஃபெய்த். நீ உடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் வராத எல்லாமே பாவம்தான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பாவங்கள் காணப்படுகிறது இல்ல? என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அவிசுவாசமான சிந்தனைகள், அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசமான குழப்பங்கள், அவிசுவாசமான வாழ்க்கையின் நிமித்தமாக பலவிதமான எரிச்சல்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாததே பாவம் தான். அப்ப எனக்கு எப்படி விசுவாசம் வரும்? ஐயோ, எனக்கு விசுவாசம் இல்லையே. நல்ல ஒரு கேள்வி இல்ல? தேவனுடைய தம்முடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய காரியங்களை விளங்கப்படுவதன் மூலமாக விசுவாசத்தை கொடுக்கிறார். தம்முடைய சத்தியத்தின் மூலமாக விசுவாசத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் கட்டுக்கதைகளாக காணப்படுகின்றன. இந்த காலையில் இன்றைக்கு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சர்ச்சஸ் காலை ஆராதனைகள் பிராட்காஸ்ட் பண்ணப்படுகிறது ஆன்லைன்ல. அவைகளை கேட்டு அநேக முறை நான் சலித்து போனேன். இன்றைக்கு காலையில் கூட சிலெல்லாம் பார்க்கும் பொழுது அருமையாரிலே என்னுடைய இருதயத்தில் அதிகமாக பாரப்பட்டேன். என்ன போதிக்கப்படுகிறது? சத்தியம் போதிக்கப்படுகிறது இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம்னு வேதம் சொல்லுகிறது. It destroys your confidence in life. வாழ்க்கையில நம்பிக்கையோடு வாழக்கூடிய நம்பிக்கை இன்மை உடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது உடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. உடைய சந்தோஷத்தை எடுத்து விடுகிறது, சமாதானத்தை எடுத்து விடுகிறது இல்ல? விசுவாசத்தினால வராது யாவுமே பாவம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். What is sin? Unbelief is sin. அவிசுவாசம் பாவம். அப்படின்னு பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்கள் நான் செய்துட்டு இருக்கிறேன்ல, எத்தனையோ பாவங்கள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்ல. எது எடுத்தாலும் நான் சந்தேகப்படுறேன், குழப்பம் அடைகிறேன். சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்யும்படியான இன்னொரு மகத்துவமான காரியம் என்ன? When the Spirit of God comes in your life, உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் அனுப்பினார் என்பது அல்ல. Why the Holy Spirit came into this world? இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியான் எதுக்குங்க வந்தாருங்க? To dwell in the heart of his children. பிள்ளைகளின் இருதயங்களில் வாசமாயிருக்கிறவராக பரிசுத்த ஆவியானுடைய உனக்குள் வாசமாயிருக்கிறாரா? இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைகளில் பரிசுத்த ஆவி என்று பல விதங்களில் தவறான உபதேசங்களினால மக்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உடைய வாழ்க்கையில முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் They have not seen the Holy Spirit. They don't know. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யூ நோ ஹிம் இன்டிமேட்லி. அவரை நீங்கள் அறிவீர்கள். பசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவரை நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் நீங்கள் வழி நடத்தப்படும். யூ வில் பி கைடட் இன் த ட்ரூத். இதுக்கெல்லாம் ஆரம்பம் அங்க சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனித வாழ்க்கையில இருதயத்தை எப்படி மாற்றுகிறார்? ஆமாங்க, இந்த இருதயத்தை மாற்றுகிறார். எபேசியர் எழுதும்பொழுது இந்த வசனங்களை அநேக சமயங்களில் நான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் கூட இதை நான் சொல்லுகிறேன், காண்பிக்கிறேன். ஏன்னு கேட்டால் ரட்சிப்பு என்பது என்னென்னா தெளிவாய் பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எபேசியர் 1:13 வசனத்தில், எபேசியர் 1:13 நீங்களும் யோ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய கோஸ்பல் இஸ் த ஒன் விச் வில் சேவ் எ பர்சன். சுவிசேஷம் என்பது ஒரு மனிதனை ரட்சிக்கும். அதனாலதான் பவுல் சொல்றார், தேவ பலமா இருக்கிறது, பவர் ஆஃப் காட் அன்டு சல்வேஷன். அம்மையாளனுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா பணம் இல்லை, பொருள் இல்ல, உன்னுடைய ஆரோக்கியம் குறைவானதுல எதுவுமே இல்ல. The problem of you is you need salvation. உனக்கு ரட்சிப்பு தேவை. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் நான் பேசுகிற இந்த சத்தியம் உன்னோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். What is being saved? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, who is a believer? The one who hears God's word. அவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். You are sealed with the Holy Spirit. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சமாயிருக்கிறார். சீல் ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. எபேசியர் கிருண நிருபம் அந்த 2 அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் காணப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து பேசும் பொழுது For having abolished, இன்னமாக சொல்லும் பொழுது அவர் இந்த காரியத்தை குறித்து தெளிவாய் பேசுகிற அருமையான இந்த காரியத்தை பேசு. யூ ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் முத்திரை. ஹூ ஹஸ் சீல்டு யூ? உன்னை யார் முத்திரை போட்டிருக்கிறது? இட் இஸ் காட். ஃபார் வாட் பர்பஸ் இஸ் த சீல்? அச்சாரம் எதுக்கு? அவருக்கு சொந்தமானவர்கள். யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். வேதம் சொல்லுகிறது, ஹோ விச் இஸ் தி ஏர்னஸ்ட் ஆஃப் அவர் இன்ஹெரிட்டன்ஸ். அவருடைய சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்ப. யுவர் லைஃப் வில் பிரிங் குளோரி டு காட். A saved life, ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை கொடுக்கிற வாழ்க்கை. கேட்டகிசம், வேத கேள்வி பதில். What is the chief aim? தேவனுடைய முதலாவது முக்கிய நோக்கம் என்ன? In order to enjoy God and to glorify Him. அவரை அனுபவிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தே லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் இழந்து போனாங்க. ஆனால் அவங்களுடைய சமாதானத்தை எடுத்து போட முடியல, அவர் சந்தோஷத்தை எடுத்து போட முடியல. அவங்களுடைய ஜீல் ஃபார் ஸ்ப்ரெடிங் த காஸ்பல் வாஸ் நாட் அபாலிஷ். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற அவருடைய தீரா வாஞ்சி அழித்து போட முடியவில்லை. அமையல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருக்கா? த ஜோய் ஆஃப் சல்வேஷன். ஹாபக்கூக்கில் சொல்றார், அத்திமளம் துளிராமல் போனாலும், திராட்சரசம் பலனற்று போனாலும், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் மை காட் ஆஃப் சல்வேஷன், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த காட் ஆஃப் மை சல்வேஷன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். இஸ் இட் த ட்ரூ டெஸ்டிமனி ஆஃப் யூ டியர் ஃப்ரெண்ட்? உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி இருக்கா? ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள்ள இருக்கா? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அருமையானவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது இஸ் எ ரெவல்யூஷனரி சேஞ்ச் ஆஃப் காட் இன் தி ஹார்ட் ஆஃப் எ மேன். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தேவன் செய்கிற மகத்துவமான மறுமலர்ச்சிங்க இது. அடிக்கடி நான் நினைப்பேன், என்னை போன்ற ஒரு மிருகத்தை ஆண்டவர் மாற்றினார்னா, தட் இஸ் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லாத, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனான்னு சோதித்துப்பார். விசுவாசம் உண்டோ என்று சோதித்து அறியுங்கள்னு வேதம் சொல்லுதில்ல. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்னு வேதம் சொல்லுது. பேதர் எழுதுகிறார், Your calling, your choice of God, make it certain. உங்களுடைய வாழ்க்கையில் பேங்க்கில் எவ்வளவு பணம் இருக்குன்னு நிச்சயப்படுத்திக் கொள்வதை விட, உன்னுடைய ஒருவேளை அல்மாரியில் எத்தனை பவுன் நகை இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் பார்த்துக் கொள்வதை விட, make it certain of your salvation. அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will never be ashamed. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனாலே ரட்சிப்பு என்பது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். You can't earn. ரட்சிப்பு என்பது உன்னால சம்பாதிக்க முடியாத ஒன்று. நீ சம்பாதிக்க முடியாது. எபேசியர் கடிதம் 2வது அதிகாரத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிப்பு என்பது என்ன? You can't earn salvation. ரட்சிப்பை நீ சம்பாதிக்க முடியாது. By your works, உன்னுடைய கிரியைகளினாலோ வேற எதுனாலோ நீ சம்பாதிக்க முடியாது. It's a free gift. Salvation is a absolutely 100% free gift. ரட்சிப்பு என்பது 100க்கு 100 இலவசம். பொதுவாக மனிதன் என்ன பண்றான், he wants to add something to that. அதோடு கூட எதையாவது நான் சேர்க்கணும். சிறைச்சாலை அதிகாரி கேட்ட, ஐயன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் நீ போய் அதை பண்ணு இதை பண்ணு நான் சொன்னார் இல்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, விசுவாசி. அப்ப எனக்குள்ளேயே நான் விசுவாசத்தை உருவாக்கி கொள்ள முடியுமா? இல்ல. ஐ கான் ஈவன் ஃபெய்த் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவன் அந்த விசுவாசத்தையும் ஈவாய் கொடுக்கிறார். ரட்சிப்பில் ரெண்டு காரியம் ஏற்படுகிறது. ஒன்று, God's two gifts are being given. ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? முதலாவது அவருடைய வாழ்க்கை அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிறார். பிரஜாதியார்களுக்கு ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்பலை கொடுத்தார் என்று மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட், யூ கான் கிரியேட். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஈவு, இந்த விசுவாசமும் தேவன் கொடுக்கிற ஈவு. ஆகவே அது உனக்குண்டானதல்ல, மனம் திரும்புதலும் அவராக கொடுக்கிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உனக்குள்ளாக கிரியை செய்கிறார். பாவத்தை குறித்து உணர்கிறார். பாவத்தை குறித்து உணர்த்துங்கிறத விட நான் மறுபடியும் சொல்றேன், பாவத்தை குறித்து உணர்த்துங்கிறத விட உன்னை பாவின்னு உணர செய்கிறார். அதுதான் முக்கியம். That is the greatest revelation of God to a man. ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற தேவனுடைய மகத்துவமான வெளிப்பாடு என்னன்னா, நான் ஒரு பாவ தன்மை உள்ளவன். பேதுரு சொன்னாரு, I am sinful Lord, depart from me. ராமுழுதும் மீன் பிடிச்சான், கிடைக்கல. இயேசு சொன்னார், இப்பொழுது வலைய போடு. வலை கிழிந்து போகத்தக்கதா மீனை பிடித்த உடனே அவருடைய கண்கள் திறக்க, பிரைஸ் காட், அவர் தேவன், ஐ எம் எ சின்னர், நான் ஒரு பாவி. அவன் சொன்னான், ஆண்டவரே பாவியாக என்னை விட்டு நீ போய்விடும். எ சென்ஸ் ஆஃப் அன்வர்தினஸ், நான் ஒரு அமாத்திரமானவன். எ சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹோலினஸ் ஆஃப் காட், அவனுடைய பரிசுத்தத்தை அவன் பார்க்கிறான். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க, இவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஐ எம் பெட்டர் தேன் திஸ் பிரதர் ஆர் தட் பிரதர், இந்த சகோதர சகோதரியோட பரவாயில்ல. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இந்த பரிசையும் ஜபம் பண்ண, ஆண்டவரே நான் அவர்களை போல இல்ல, தோ அந்த ஆயக்காரனை போல இல்ல. அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில பாவிங்கிற உணர்வோடு நீ வாழ்கிற வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை.